தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இப்புத்தகத்தை வாசிப்பவர் முனைவர் கா. சுபாஷினி. புத்தகத்தின் பெயர் தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள். நூலாசிரியர் பேராசிரியர் நா. வானமாமலை. நூலின் பொது பதிப்பாசிரியர் டாக்டர் மே. து. ராசுகுமார். இந்த நூலின் முதற் பதிப்பு டிசம்பர் 1980. இந்த நூலில் இரண்டு கட்டுரைகள் இடம்பெறுகின்றன. முதல் கட்டுரை தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்டக் கருத்துகள். இரண்டாம் கட்டுரை தமிழ் மன்னரும் சாதி பிரிவினைகளும். முதலாம் கட்டுரை தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்டக் கருத்துகள். தமிழ்நாட்டின் சமூக வளர்ச்சியில் தொழிற்பிரிவினையால் தொழில் அடிப்படை சாதிகள் தோன்றின. அவை பரம்பரை தொழில்முறையால் சாதிகளாயின. இவற்றை கிபி 2 அளவில் முன்னரே வடநாட்டில் தோன்றிய வர்ணாச்சிரம பிரிவுகளுக்குள் அடக்க உயர்ந்த வர்க்கங்கள் முயன்றன. ஆனால் இது ஓர் மேற்பூச்சாக, அதாவது சூப்பர் இம்போசிஷன் இருந்ததேயன்றி சாதிகள் தொழில் அடிப்படையிலேயே இருந்தன. ஆனால் தொழில் புரியும் வர்க்கங்களிடையே சமத்துவம் இல்லை. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். தொழில் செய்யாத சுரண்டல் வர்க்கத்தினர் இவர்களிடையே சாதி உயர்வு தாழ்வுகளை கற்பித்து தங்களை உயர்ந்தோரென்றும் உழைப்பாளிகளை தாழ்ந்தவர் என்றும் கருதினர். தொழில் செய்வோர் ஒன்றுபடாமல் தடுத்து வைத்திருந்தனர். உயர்ந்த சாதியர்களின் நீதி நூல்களும் இதனையே நிலைநாட்டின. சாதி கொடுமைகளும் அநீதிகளும் சாதி கர்வமும் மிகுந்திருந்த காலத்தில் அடக்கப்பட்டிருந்த சாதியினர் அவற்றை எதிர்த்து பல்வேறு விதங்களில் போராடியுள்ளனர். இப்போராட்டங்களில் சாதி உயர்வு தாழ்வுகளை நிலைநாட்ட பயன்படும் கருத்துக்களையும் தத்துவங்களையும் எதிர்த்து பல கருத்துக்களையும் தத்துவங்களையும் உருவாக்கினர். இக்கருத்துகளில் சில பழமையான வேத நூல்களிலிருந்து எடுத்து மாற்றியமைக்கப்பட்டன. சில கருத்துக்கள் வரலாற்றின் மாறுதலுக்கேற்ப புதுமையாக படைக்கப்பட்டன. இந்நூற்றாண்டின் ஆரம்பத்தில் சாதி சமத்துவத்தை விளக்கும் பல நூல்கள் தோன்றின. சாதி அமைப்பு முறையில் தாழ்ந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்களை பற்றி இவை எழுதப்பட்டன. பிராமணர்கள் சாதி அமைப்பின் உச்சியில் இருந்தாலும் அவர்கள் எல்லோரினும் மேம்பட்டவர்கள் என்ற கருத்து கொண்ட கதைகளும் புராணங்களும் மிகுந்திருந்ததாலும் கீழ்ச்சாதியார் பிராமணர்களது சிறப்பை தாக்குவதன் மூலமும் அவர்களை விட தாங்கள் உயர்வானவர்கள் என்பதை நிலைநாட்டிக்கொள்ள முயன்றனர். இந்நூல்களில் சிலவற்றை இங்கே குறிப்பிடுவோம். வேளாளர் உயர்வை கூறும் நூலொன்று வருண சிந்தாமணி என்ற தலைப்போடு 1901 வெளியாயிற்று. இந்நூலாசிரியர் வேதம், உபனிஷத்துக்கள், புராணங்கள் முதலியவற்றை ஆரிய வேதம் என்றும் திருக்குறள், சைவத் திருமுறைகள் முதலியவற்றை திராவிட வேதம் என்றும் கூறுகிறார். வேதங்களிலும் திராவிட வேதத்திலும் சாதி பிரிவினைகளுக்கும் உயர்வு தாழ்வுகளுக்கும் ஆதாரமில்லை என்று குறிப்பிடுகிறார். வேதம் உண்டான காலத்தில் ஆரியர்கள் ஏற்பாட்டில் சாதி என்பதே கிடையாது. வேதத்தில் சாதியின் குளறுபாட்டிற்கு ஆதரவே இல்லை. அந்தணர்களை மேன்மைப்படுத்தியதற்கும் சூத்திரர்களை கீழ்மைப்படுத்தியதற்கும் யாதொரு ஆதரவும் இல்லை. சகல வருணத்தாருக்கும் ஒன்று சேர்ந்திருக்கவும் ஒன்றாய் இருந்துண்ணவும் ஒருவருக்கொருவர் கொண்டு கொடுத்திருப்பதற்கும் வேதத்துள் யாதொரு தடையும் தோன்றவில்லை. வேத சூக்தங்களில் பிராமணன், க்ஷத்திரியன், வைசியன், சூத்திரன் ஆகிய இந்நால்வரும் ஒருவரைப் போலவே பிரம்மாவினடுத்து உதித்தவர்களாகவே இருக்கிறார்கள். இதுவும் வேதத்தில் பூர்வ பாகத்தில் சேர்ந்ததன்று பின்னிட்டதாம். வருண சிந்தாமணி நூலிலிருந்து முகவுரையின் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதன் பின்னர் இவ்வாசிரியர் சைவ சமய தத்துவத்தை விளக்கி அதனை பின்பற்றும் சைவர் ஆரிய வேதத்தை பின்பற்றும் பிராமணருக்கு மேலானவர் என்று கூறுகிறார். ஆனால் பிற்பகுதியில் நால்வருண பிரிவை ஏற்றுக்கொண்டு வேளாளர்கள் தாம் செய்யும் தொழிலால் வைசியர் என்றும் அவர்களுக்கு ஏவல் புரியும் வண்ணார், நாவிதர், குயவன், தச்சன், கொல்லன், கண்ணான், கல் தச்சன், தட்டான், இடையன், செக்கான், சேனியன், சானான், எருத்துவாணியன், தேவதாசி மக்கள், வேடன், பக்கிலியன் போன்ற பற்பல தொழிலாளிகள் சூத்திரர்கள் என்றும் கூறுகிறார். இவ்வாறு வேளாளர் சைவ சமயத்தாராதலால் வேத சமயத்தை பின்பற்றும் பிராமணரிலும் மேம்பட்டவர் என்றும், தொழிலால் வைசியர் என்றும், சூத்திரர் அவர்களுக்கு தாழ்ந்தவர்கள் என்றும் இந்நூல் கூறுகிறது. இக்கருத்துகளின் முரண்பாடு எளிதில் விளங்கும். தமிழ்நாட்டின் நிலப்பிரபுக்கள் சிறு நில உடைமையாளர்களில் பலர் சைவ வேளாள சாதியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் தமக்கு மேலுள்ள வகுப்பாரோடு தம்மை சமமானவர்களாகவும் கீழுள்ளவர்களை தங்களுக்கு தாழ்ந்தவர்களென்றும் கருதி அவர்களை அவ்வாறே வைத்திருக்கவும் விரும்பினார்கள் என்பதை இந்நூல் காட்டும். எனவே இவர்கள் சாதி அமைப்பு முறையை எதிர்க்கவில்லை, அதில் தங்களுடைய பதவியை உயர்த்தி கொள்ளவே விரும்பினார்கள். இதற்காக தமிழ் நூல்களையும் வேதங்களையும் பயன்படுத்தினார்கள். ஏறக்குறைய இதே காலத்தில் 1904 பனையேறும் தொழிலாளர்களின் சாதியில் தோன்றி கள்ளுக்கடை குத்தகை எடுக்கும் வியாபாரம் செய்யும் செல்வம் திரட்டிய கிராமணிகள் தாங்கள் சாதி உயர்ந்ததென்று நிலைநாட்ட சத்திரிய குல விளக்கம் என்ற நூலை வெளியிட்டார்கள். அந்நூலில் வர்ணப் பிரிவுகளை ஏற்றுக்கொண்டு தாங்கள் சூத்திரர்கள் அல்லரென்றும் சத்திரியர்கள் என்றும் சொல்லிக் கொண்டார்கள். சத்திரியர்களான ஜனகன் முதலியவர்களிடமிருந்துதான் பிராமணர்கள் பிரம்மஞானம் என்ற உயர்ந்த அறிவை பெற்றார்கள் என்றும், எனவே சத்திரியர்கள் பிராமணர்களுக்கு குருமுறையாவார்கள் என்றும் அந்நூல் கூறுகிறது. பழந்தமிழ் நூல்கள் கூறும் கள்விற்போர் தாமல்லர் என்றும், படைத்தலைமையே தமது தொழில் என்றும் அந்நூலாசிரியர் கூறுகிறார். உழைப்பவர் பெருமையுடையவர் அல்லர், கீழ்ச்சாதியார் என்னும் கூற்றை இந்நூல் மறுக்கவில்லை. கீழ்ச்சாதி என்று கருதப்பட்டவர்களில் செல்வர்களாகிவிட்டவர்கள் தங்கள் சாதிக்கு உயர்வு கற்பிக்க செய்த முயற்சியாகவே இந்நூலின் கருத்துகள் காணப்படுகின்றன. தென்னாட்டு நாடார்களுடைய உயர்வை கூறும் ஒரு நூல் 1937 வெளியிடப்பட்டது. அது நாட்டார் மன்னரும் நாயக்க மன்னரும் என்பது. இந்நூலாசிரியர்கள் வேதங்களையும் புராணங்களையும் கூறப்படும் வருணப் பிரிவினையையும் பொதுக்கிவிட்டு தமிழ் இலக்கியங்களில் காணப்படும் சான்றோர் என்னும் சொல் தம் சாதியையே குறிக்கும் என்று கொண்டு தமது மேன்மையை நிலைநாட்டம் என்றுள்ளார்கள். தமது தொழில் கள் இறக்குதல் இல்லையென்றும் பொதிமாட்டு வணிகமே என்றும் கூறுகின்றனர். இத்தொழில்களில் முதலாவதை பெரும்பான்மையான ஏழை நாடார்கள் செய்து வந்தனர். இச்சாதியினரில் ஒரு சிறு பகுதியினர் வணிகமும் செய்து வந்தனர். அச்சிறு பகுதியினரின் கருத்துக்களையும் ஆர்வங்களையுமே இந்நூல் வெளியிடுகிறது. அவர்கள் தம்மையே பாண்டியர் மரபினர் என்றழைத்து கொண்டனர். நாயக்கர்கள் தங்கள் முன்னோர்களிடமிருந்து நாட்டை கவர்ந்து கொண்டதாக இவர்கள் சொல்கிறார்கள். இவர்கள் மிகவும் தாழ்ந்த சாதியினர் என்று கருதப்பட்டதால் இவர்கள் தங்களோடு ஒத்தவர்களையும் சாதி எறுப்பு போராட்டத்தில் கவர்ந்து கொள்ள பல கருத்துக்களை உருவாக்கினர். நூலின் முகவரையில் இந்நூல் ஜாதி சம்பந்தமான நூல், ஜாதி என ஒன்று தோன்றிய காலத்திலிருந்தே அதனை அடியோடழிக்கும் கிளர்ச்சியும் தோன்றிவிட்டது, கபில ரகவல் இதற்கு சான்று பகரும் என்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆயினும் இவர்களும் தங்கள் சாதி உற்பத்தியை கூறுமிடத்து புதிய கதைகளை புனைந்து கொண்டு தமக்கு சிறப்பு தேடிக்கொள்ள முயன்றார்கள். நாடார் திருமண வாழ்த்துக்கள் என்னும் நாட்டுப்பாடல்களில் இத்தகைய கதைகளை காணலாம். குறிப்பு: நூலாசிரியர் இப்பகுதியில் 2 பாடல்களை வழங்கியிருக்கின்றார், அவற்றை காண்போம். பாடல் 1: உயர்ந்த சிங்க கொடியாதிபதி சம்பரனை வென்று இரட்டை சங்கேந்தினோன், ஈழம் திரை கொண்டோன் இலங்காபுரி வேந்தன், செட்டி தோளேறும் பெருமாள் வாழைக் கிருதலை வரக்கண்டோன் பத்திரகாளி வரப்புத்திரன். பாடல் 2: பஞ்ச திராவிட முதல்வன் பரம்பரை பாண்டிய நாடன், கல்வி சங்கமுடையவன் காசு முத்திரை விடுத்தவன், சப்த கன்னி புத்திரன் தமிழை குறுமுனி குறைத்தவன். தங்கள் குலத்தின் உயர்வை இவ்வாறு இப்பாடலில் அவர்கள் கூறுகிறார்கள். சம்பரனை வென்றவன் தசரதன், ஈழத்தை வென்றவன் இராமன், இலங்காபுரிவேந்தன் இராவணன், இவ்வாறு புராணக் கதைகளிலிருந்து தங்கள் குல முதல்வர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். பத்திரகாளி வரபுத்திரன், சப்தகன்னி புத்திரன் என்பது வலங்கையர் சரிதம் என்னும் நாட்டுப் பாடலில் காணப்படும் செய்தி. சப்தகன்னியர்களுக்கு சக்தி முனியின் ரிஷி கர்ப்பமாக பிறந்தவர்கள் வலங்கையர். அவர்களை வளர்த்து கல்வி கற்பித்தவள் பத்திரகாளி. இனி தாங்கள் அரச பரம்பரையினர் என்று சொல்லிக் கொள்வதற்காக பரம்பரை பாண்டிய நாடன் என்றும் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்கள். தமிழ்நாட்டின் தென்கிழக்கு கடற்கரை பகுதிகளில் வாழும் பரதவர்களின் உயர்வை பாடும் நூலொன்று 1909 வெளியாயிற்று. அதன் தலைப்பு பரவர் புராணம். எழுதியவர் கத்தோலிக்கர் ஆயினும் இந்து புராணக் கதைகளை ஒப்புக்கொண்டு தங்கள் சாதியாருக்கு அரச வம்சத்தில் உயர்ந்த பதவியை பெற புது கதைகளை இந்நூல் படைக்கிறது. இந்நாட்டிற்கு இந்து மதம் வந்த வரலாற்றை கூறி சாதியை பிராமணர்கள் ஏற்படுத்தியதாகவும் கூறுகிறது. பின்னர் ஆரியகுல சந்திரகுல மன்னவர் வரலாற்றை புராணம் கூறும் முறையிலேயே சொல்லி வந்து சந்திரன், புதன், புரூருவன், அவனுக்கு ஊர்வசியின் வயிற்றில் பிறந்தவன் ஆயு, நகுஷன், யயாதி என்று தந்தை மகன் வரிசையில் சந்திரகுல மன்னர் பரம்பரை வரலாற்றை இந்நூல் கூறுகிறது. யயாதிக்கு பல மனைவியர் இருந்தனர். அவர்களுள் ஒருத்தி பார்ப்பனியான தேவயானை. அவளுடைய மக்கள் இருவர் தந்தை சொல்லை மீறியதால் சாபமடைந்து வேடராயினர். அசுரப்பெண்ணான சன்மிஷ்டையின் மக்கள் தந்தையின் கோபத்துக்குள்ளாகி சாபம் பெற்று கள் விற்கப் போயினர். இவனுக்கிளையவன் அண்ணனைப் போலவே சாபம் பெற்று மீன் பிடிக்கப் போனான். இவர்களே பரதவர்கள். ஆண் வழியில் இவர்கள் குலத்தவனே பிற்காலத்தில் பாரதம் முழுவதையும் ஆண்ட பரதன் என்று இந்நூல் கூறும். சந்திர வம்சத்தில் தோன்றிய அர்ஜுனன் பரதகுல மன்னன் மகள் சித்ராங்கதையை மணந்து பாண்டிய வம்சம் தோன்றிற்று. இவ்வாறு பண்டை கால இதிகாச மன்னர்களோடு தங்களை தொடர்பு படுத்தி கொண்டு ஒரு புதிய புராணத்தை இந்நூலாசிரியர் இயற்றினார். இதன் பின்னர் 1535-37 பரதவர் கிறிஸ்தவரானதும் போர்த்துகீசியர் உதவி பெற்று முத்துச்சலாபம் நடத்தியதும் அவர்கள் உதவியால் தங்களுக்குள் ஒரு சாதி தலைவரை ஏற்படுத்தி கொண்டு அவரையே பரத பாண்டியர் என்னும் பெயரோடு ஆளுகையற்ற அரசராக கொண்டதும் அவரது வம்ச பரம்பரை விவரங்களும் இந்நூலில் கூறப்பட்டுள்ளன. இந்நூலில் பரதவர் சாதி சிறப்புக்கு அவர்கள் செல்வர்களது சிறப்பே காரணம் என்ற கருத்தே வலியுறுத்தப்படுகிறது. கார்காத்தார் சாதி உயர்வு கூறும் கிளை வளப்ப மாலையும் கார்காத்தார் தோற்றத்திற்குரிய புது புராணக் கதைகளை கூறி கடந்த 400 அவர்கள் குலத்தவரில் மேன்மை பெற்று விளங்கிய வட மலையப்ப பிள்ளையன் போன்றவர்களின் வரலாறுகளையும் சொல்கிறது. பள்ளர்கள் தம்மை இந்திரகுல வேளாளர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் இந்திர லோகத்தில் இருந்து நெல்லும் கரும்பும் கொண்டு வந்தவர்கள் என்றும் இதனால் பாண்டிய மன்னனால் சிங்காதனத்தில் இருத்தி பாராட்டப்பட்டவர்கள் என்றும் அவர்களுடைய சாதி வரலாறுகள் கூறுகின்றன. இக்கதைகளுக்கெல்லாம் பொதுவான சில அம்சங்கள் உள்ளன. அவற்றை சற்று கூர்ந்து நோக்குவோம். இந்நூல்கள் யாவும் அவ்வச்சாதியில் செல்வமுடையவர்களால் தான் எழுதுவிக்கப்பட்டன. எனவே அவர்கள் தங்களுக்கு ஒரு உயர்வான தோற்றுவாயை பண்டைய கால நூல்களில் காண முயன்றார்கள். அல்லது அவற்றோடு தொடர்பு கொள்ளும் முறையில் புதிய நூல்களை எழுதி உயர்வை ஏற்படுத்த முயன்றார்கள். நில உடைமையாளர்கள் மிகுதியாயிருந்த சாதிகள் ஆரிய வேதம் வேறு என்றும் திராவிட வேதம் வேறு என்றும் கூறி தங்களுக்கு திராவிட வேதத்தில் உயர்ந்த பதவி இருப்பதாக நிலைநாட்ட முயன்றன. தாங்கள் சுக வாழ்க்கை வாழ்வதற்காக உழைப்பதற்கு தொழிலாளிகள் தேவையாதலால் வர்ணாச்சிரம முறையையும் ஒப்புக்கொண்டு தங்களை வைசியர் எனவும் தொழில் செய்து வாழ்வோரை சூத்திரர் எனவும் அவர்கள் தங்களுள் தாழ்ந்தவர்கள் என்றும் எழுதினார்கள். ஆனால் மேலுள்ளவர்களுக்கு தாங்கள் சமம் என்று காட்ட வைசியன் ஆட்சிக்கு வரலாம் என்று கூறும் கருத்துக்களை பிற்கால வடமொழி நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டினார்கள். நாடார்கள் பழைய புராணங்களிலிருந்து தங்கள் சாதியின் உயர்வை காட்ட ஆதாரம் ஏதும் கிடைக்காததால் தமிழ் நூல்களில் காணப்படும் சான்றோர் என்னும் சொல் தம்மையே குறிக்கிறதென்று கூறினர். புதிய புராணங்களை புனைந்து தம்மை அரச மரபினர் என்றும் தாங்கள் வைசியருக்கும் பிராமணருக்கும் உயர்ந்தவர்கள் என்றும் சொல்லிக் கொண்டனர். இவர்களுடைய கருத்துகள் அனைத்தும் பிராமணர்கள் உயர்ந்த சாதியினர் என்பதையே மறுக்கின்றன. அவ்வாறு கூறும் புராண கருத்துக்களையும் மறுக்கின்றன. இவர்களுடைய நூல்கள் வர்ணாச்சிரம பிரிவுகளை எதிர்க்கவில்லை. அதில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட தாழ்ந்த ஸ்தானத்தை தான் மறுக்கின்றன. வேளாளர் நூலான வருண சிந்தாமணியை தவிர மற்ற சாதி வரலாற்று நூல்கள் வேதங்களை ஒப்புக்கொள்கின்றன. சாதி சமத்துவத்திற்கும் அவற்றை ஆதாரமாக காட்டுகின்றன. வருண சிந்தாமணி கூட வேதங்களில் சாதி பிரிவினைக்கு ஆதாரமில்லை என்று ஒப்புக்கொள்கிறது. புராணங்களையும் மனுஸ்மிருதியையும் மறுக்கும் சாதி வரலாற்று நூல்கள் வேதத்தை மட்டும் ஒப்புக்கொள்கின்றன. இதற்கு காரணம் என்ன? வேத பாடல்களில் பல வர்ணாச்சிரம முறை தோன்றுவதற்கு முன் தோன்றியவை. முக்கியமாக ரிக்வேதத்தின் முதல் பகுதி ஆரியர் கால்நடை வளர்க்கும் இனக்குழுக்களாக வாழ்ந்தபொழுது தோன்றிய கூட்டு வணக்க பாடல்கள். அக்காலத்தில் வர்க்க பிரிவுகளோ சாதி பிரிவுகளோ இருந்ததில்லை. எனவே குழுவிலுள்ள யாவரும் சமமாகவே வாழ்ந்தனர். அவர்கள் அனைவரும் இயற்கை சக்திகளான தேவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார்கள். இப்பாடல்களில் சாதி உயர்வு தாழ்வுகளை பற்றி எதுவும் காணப்படவில்லை. புராணங்களையும் மனுஸ்மிருதியையும் இச்சாதி வரலாறுகள் எதிர்க்கின்றன. இது ஏன்? வர்க்க பிரிவினைகள் ஏற்பட்டு வர்ணாச்சிரமம் தோன்றி சாதி பிரிவுகளை நிலைப்படுத்தி வைக்க உயர்ந்த வர்க்கத்தினருக்கு அவசியம் ஏற்பட்ட காலத்தில் புராணங்களும் வர்க்கத்தினருக்கு மனுஸ்மிருதியும் தோன்றின. இவற்றின் நோக்கம் சாதி உயர்வு தாழ்வுகளுக்கு நியாயம் கூறுவதும் அதனை சட்டப்பூர்வமாக்கும் விதிகளை வகுப்பதும் ஆகும். முதல் நோக்கத்தை நிறைவேற்ற புராணங்களையும் இரண்டாவது நோக்கத்தை நிறைவேற்ற மனுஸ்மிருதியையும் உயர் வர்க்கத்தினர் எழுதினர். இதனால்தான் சாதி சமத்துவம் கோரும் சாதியினர் அந்நூல்களின் கருத்துக்களை எதிர்த்தனர். பிராமணர்களோடு தாங்கள் சமமானவர்கள் என்று நிரூபிக்க அவர்கள் வேதங்களையே ஆதாரமாக கொண்டனர். புராணங்களை எதிர்ப்பதற்கு இரண்டு விதமான ஆராய்ச்சிகளை அவர்கள் மேற்கொண்டனர். ஒன்று, புராணங்களில் உள்ள முரண்பாடுகளையும் ஒரு புராணத்தின் கருத்து மற்றொன்றிற்கு எதிராக இருப்பதையும் அவர்கள் எடுத்துக்காட்டினார்கள். மற்றொன்று, புராண கருத்துக்களை எதிர்க்கும் பௌத்த நூலான மணிமேகலையையும் சைவ நூலான நீலகேசியையும் தங்களுக்கு துணையாக கொண்டார்கள். பெயர் குறிப்பிடாவிட்டாலும் வர்ணமுறையில் பிராமணன் உயர்ந்தவன் என்ற கருத்தை பல ரிஷி மூலங்களை வெளிப்படுத்துவதன் மூலம் மறுக்கும் மணிமேகலை, நீலகேசி கருத்துக்கள் சாதி வரலாற்று நூலாசிரியர்களுக்கு வலுவளித்தன. இவற்றிற்கெல்லாம் மேலாக 18ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் தோன்றிய கபிலர் அகவல் என்ற பாடல் இவர்களுக்கு பெருந்துணையாக இருந்தது. இப்பாடல் பிறப்பால் உயர்வு தாழ்வு இல்லை என்னும் கருத்துடையது. ஆதி என்னும் புலைச்சிக்கும் பகவன் என்னும் பார்ப்பனனுக்கும் 7 குழந்தைகள் பிறந்தனர். அவர்களே கபிலர், வள்ளுவர், ஔவை, அதியமான், உருவை, வள்ளி, உப்பை முதலிய 7. அவர்களில் கபிலர் அந்தனர் குலத்திலும், வள்ளுவர் பறையர் குலத்திலும், ஔவை பரணர் குலத்திலும், அதியமான் அரசர் குலத்திலும், வள்ளி குறவர் குலத்திலும், உப்பை வண்ணார் குலத்திலும், உறவி நாடார் குலத்திலும் வளர்ந்தனர். இக்குலத்தில் வளர்ந்த போதிலும் மேன்மையடைந்து மக்களால் போற்றப்பட்டனர். சாதியினால் உயர்வு தாழ்வு இல்லை, கல்வி முதலிய தன்மைகளாலேயே உயர்வு தாழ்வு உண்டாகிறது என்ற கருத்தை இப்பாடல் வலியுறுத்துகிறது. இதனோடு சித்தர் பாடல்களும் திருமூலர் திருமந்திரமும் இவர்களது சாதி சமத்துவ கருத்து போராட்டத்திற்கு துணை செய்தன. சாதி என்பதேதடா, சமயம் என்பதேதடா என்பது போன்ற சித்தர் பாடல்கள் சாதியில் தாழ்த்தப்பட்டோருக்கு போர் முழக்கமாக ஒலித்தன. இவ்வாறாக அவர்கள் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் உள்ள நூல்களில் ஆதாரங்கள் திரட்டி பன்முகமான கொள்கைகளை வகுத்து சாதி உயர்வு தாழ்வுகளை எதிர்த்து போராட கருத்துகளையும் கொள்கைகளையும் உருவாக்கி கொண்டனர். இத்தகைய சாதி சமத்துவ போராட்டத்திற்காக எழுதப்பட்ட ஒரு நூல் அண்மையில் எனக்கு கிடைத்தது. இதன் தலைப்பு சித்தூர் அதலாத்து கோட்டு தீர்ப்பு என்பது. இந்நூலில் 2 பகுதிகள் உள்ளன. முதல் பகுதி பஞ்சாங்கம் குண்டையனுக்கும் மார்க்க சகாயம் ஆசாரிக்கும் நடந்த சம்வாதம். இரண்டாம் பகுதி மார்க்க சகாயம் ஆசாரி முதலிய வாதிகளுக்கும் குண்டையன் முதலிய பிரதிவாதிகளுக்கும் சித்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் வாதிகளது வாக்குமூலமும் நீதிபதி அதில் அளித்த தீர்ப்பும். விசுவ பிரம்மகுலம் என்று தம்மை அழைத்து கொள்ளும் ஆச்சாரிமார் பஞ்சகரிமிகள் என்போர் நெடுங்காலமாக சாதி ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளானவர்கள். சோழர் காலத்தில் பஞ்சகருமார்களோடு வலங்கை சாதியார் உடன் கூட்டம் கூடாது என்று முடிவு செய்ததாக பல சாசனங்கள் கூறுகின்றன. உடன் கூட்டம் என்றால் ஒரே தெருவில் வசிப்பது, விழாக்களில் கலந்து கொள்வது, ஊர்கூட்டங்களில் பங்கு கொள்வது முதலியன. தற்காலத்தில் சாதி விளக்கு என்பது போல இத்தண்டனை ஊர் விளக்கு ஆகும். பஞ்சகருமார் இடங்களை சாதிகளைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் பெரும்பாலும் தொழிலாளிகள். இவர்களுக்கு நிலச்சுவான்கள் செய்த அநீதிகளை பற்றி ஒரு சாசனம் கூறுகிறது. இடங்கை சாதிகள் 96 ஒன்று சேர்ந்து நின்று இந்த அநீதிகளை எதிர்க்க தீர்மானித்ததாக அதே சாசனம் கூறுகிறது. தொடர்ந்து இத்தொழிலாளிகள் உயர்ந்த சாதியினரின் கொடுமைகளுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். அவ்வரலாற்றை ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமன்று. பஞ்சகருமார் என்பவர்கள் இரும்பு தொழில் அதாவது கொல்லர், தச்சு தொழில் அதாவது தச்சர், கல் தொழில் கல் தச்சர், செம்புத்தொழில் கண்ணார், சங்கத்தொழில் தட்டார் என்று 5 தொழில்களை செய்பவர்கள். ஆனால் இவர்கள் கொள்வினை கொடுப்பு வினையும் கூடியுண்ணும் உரிமைகளும் உடைய ஒரே சாதியினர். இவர்கள் தனித்தனி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர். கொல்லர்கள் ஏர்முனையும் வாழ்முனையும் கதிர்முனையும் எழுத்தாணி முனையும் செய்து உழவர்களுக்கும் வீரர்களுக்கும் படிப்பாளிகளுக்கும் கருவிகள் வழங்கி உதவினர். தச்சர்கள் மரச்சாமான்களும் வீடு கட்டுவதற்குரிய மரப்பொருள்களும் செய்து எல்லா சாதியினருக்கும் உதவி புரிந்தனர். சிற்பாசிரியர்கள் அல்லது கல்தச்சன் அல்லது ஸ்தபதி மாளிகைகள் கோயில்கள் கட்டி கலையை வளர்த்தனர். பொற்கொள்ளர்கள் ஆபரணங்களும் நாணயங்களும் மாங்கல்யமும் செய்து நாகரிக வாழ்க்கைக்கும் வாணிக வளர்ச்சிக்கும் துணை புரிந்தனர். கண்ணார்கள் செம்பில் பாத்திரங்களும் கருவிகளும் செய்து சமுதாய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை எல்லா சாதியினருக்கும் வழித்தனர். இவர்கள் அனைவரும் சமுதாயத்திற்கு தேவையான உழைப்பை சமுதாயத்திற்கு அளித்து வந்தனர். ஆனால் மேல் சாதியார் இவர்களை தங்களுக்கு ஊழியம் புரியும் கடப்பாடுடைய சூத்திரர்களாக மதித்தனர். உழைப்பை இழிவாக கருதிய பிராமணரும் பிறர் உழைப்பில் வாழும் நிலக்கிழார்களும் இவர்களை தங்களுக்கு அடிமையாக உழைப்பதற்காகவே பிறந்து வாழ்வதாக கருதினர். அதற்காகவே பல கருத்துக்களை உருவாக்கினர். உழைப்பாளிகளான பஞ்சகருமார்கள் இக்கொடுமைகளை எதிர்த்தனர். பல விதங்களில் அநீதியை எதிர்த்து சாதி சமத்துவத்திற்காக போராடினர். இப்போராட்டங்களின் போது கருத்துகளையும் கொள்கைகளையும் பழமையான சாதி சமத்துவ சிந்தனைகளிலிருந்து புதுமையான தர்க்கங்களிலிருந்தும் உருவாக்கி கொண்டனர். தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் என்ற பேராசிரியர் நா வானமாமலை அவர்களது நூலின் முதல் பகுதியான தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் என்ற கட்டுரையின் ஒரு பகுதி